அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் பெரிய இளவந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த விவசாய திரு எஸ் விக்னேஷ் கார்த்திகேயன் அவர்கள் கால்நடை வளர்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் குறித்து நமக்கு பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியா 70% கிராமங்கள்ல தான் வாழுது. கிராமங்கள் அப்படின்னு சொல்றப்ப விவசாயத்தோடு சேர்ந்து கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படுது. இன்னைக்கு கால்நடை வளர்ப்புல பல்வேறு சாதனைகள் செஞ்சிருக்கக்கூடிய உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். புதுகை பண்பலைக்காக உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க சார்.
வணக்கம் சார், என் பேர் விக்னேஷ் கார்த்திக். நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி வட்டம். அங்கே வந்து ரெட்டிக்குப்பம்ன்ற கிராம பஞ்சாயத்தில் வர பெரிய இளவந்தாங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து பண்ண வச்சுருக்கோம். ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு MBA கிராஜுவேட். 15 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லைஃப்பில் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் நிறைய இடத்துல இருந்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு சரி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வேலை செய்யணும், அது பிடிச்ச மாதிரி ஒரு வேலை செய்யணும் அப்படின்றது ஒரு நோக்கத்தோடு இந்த ஃபார்மிங் இதில், அதாவது இந்த பண்ணை தொழிலில் வந்து உள்ளே வந்தேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கேன்
சார். இப்போ உங்களை போல ஒரு பட்டதாரிகள், குறிப்பாக இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு பட்டப்படிப்பு படித்தவங்க எல்லாருமே ஒரு நிறுவனத்தில் ஒரு நல்ல ஒரு ஊதியத்தில் பணியாற்றணும், அல்லது நம்ம ஒரு நிறுவனத்தை உருவாக்கி பல பேருக்கு ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இளைஞர்கள் உங்களை போல முன்வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அந்த தொழில்கள்லாம் விட்டுட்டு இந்த வேளாண்மைக்கு செய்யணும், ஒரு கால்நடை வளர்ப்பு செய்யணும் அப்படின்னு நீங்கள் இறங்கியிருக்கீங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படிங்க வந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்
சார். இப்போ நாம் செய்யலைன்னா வேறு யார் சார் செய்வாங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஒரு பசங்களை போயிட்டு நம்ம வந்து ஒரு கேட்குறோம், ஒரு சாதாரணமாக வந்து நம்ம பசங்களை கேட்டோம்னா கூட இங்கே அதில் வந்து டாக்டர் யாரும் ஆக போகிறீங்க கேட்கும்போது 10 பேர் கை தூக்குவாங்க, இன்ஜினியர் யாராவது கேட்கும்போது ஒரு 10 பேர் கை தூக்குவாங்க, ஆனால் வந்து விவசாயின்னு யாராவது கேட்கும்போது அதில் ஒன்று இல்லைன்னா 2 பேர் தூக்குனாலே பெரிய விஷயம். ஸோ இந்த தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த குழந்தைகள் லெவல்லே வந்து வரணுன்றது தான் என்னோட எண்ணமே. ஸோ அது வந்து இல்லை. ஸோ அதுக்கு என்ன செய்கிறோம், நாம் தான் அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும். ஸோ அப்படி உதாரணமாக இருந்து அது, ஏன்னா இன்றைக்கி வந்து மக்களோட மனசில் வந்து அவங்களுக்கு ரொம்ப படிஞ்சு போயிருக்கிற விஷயம் என்னன்னா, விவசாயம் பண்ணுறவங்க முன்னுக்கு வர முடியாது, விவசாயம் பண்ணால் நட்டம்தான், விவசாயத்தில் லாபம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக போய் படிஞ்சிருச்சு. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா எப்படி செய்யணும், படித்தவங்க வெளியில் வந்து இதை வந்து ஒரு லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத வந்து நிரூபித்தா மட்டும்தான் இதை வந்து ஒரு லாபகரமாக தொழிலாகவே மாறும். ஏன்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலான வந்து மக்களோட மனநிலை என்னன்னா, நல்ல இருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல உணவு சாப்பிடணும், ஆனால் நாம் போய் அதை உழைக்கக்கூடாது, நாம் போய் அதை செய்யக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த பேரியரை உடைக்கணும், இந்த ஒரு இது வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு சரி, முதல்ல வந்து எனக்காக நான் வந்து செஞ்சேன், இப்போ வந்து மற்றவங்களுக்கு அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உதாரணத்துக்கு எனக்காக நான் மாடு வாங்கினேன், எனக்கான பால் நான் சாப்பிட்டேன், எனக்கான வந்து அரிசி விளைவிச்சேன், அசோ அந்த அரிசியை வந்து நான் சாப்பிட்டேன். ஸோ இதை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களோட அரிசி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கேன், உங்களோட பாலில் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா கேட்கும்போது, ஏன் இதை வந்து ஒரு பரவலாக செய்ய முடியாதா, ஏன் இதை வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணலாம், எல்லாருமே செய்கிறாங்க, ஆனால் நம்ம அதை வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அதை வந்து ரொம்ப கமர்ஷியலாக செய்யணுன்றதான் யோசிக்கிறாங்களே தவிர அதை வந்து ஒரு ஆரோக்கியமாக செய்யணுன்றதை வந்து யோசிக்கிறது இல்லை. அந்த விஷயத்த நான் கையில் எடுத்தேன், இன்றைக்கி வந்து அதை வந்து எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு.
ஐயா, நீங்கள் சொல்கிறது போல் இந்த கால்நடை வளர்ப்பில் ஆடு, மாடு, கோழி அப்படின்னு பல பிரிவுகள் இருக்குது. இப்போ நம்ம ஆடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆடில் செம்மறி ஆடு, வெள்ளாடு அப்படின்னு பல்வேறு ரகங்கள் இருக்குது. நீங்கள் எந்த ஆடை தேர்வு செஞ்சு அந்த ஆடு வளர்ப்பு முறையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஆடு வளர்ப்பு முறைகளை பத்தி நம்மளுடைய பொதுமக்களுக்கு, விவசாய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பா சொல்றேங்க. இப்ப ஆடுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பெரும்பாலும் இப்ப நான் இருக்கிற மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். சோ இந்த திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு ஆடுதான் வளர்ப்பாங்க, அதாவது கன்னி வளர்ப்பாங்க இல்லைன்னா சேலம் கருப்பு, அது மாதிரி வந்து கலப்படமான ஒரு இது ஆடாதான் இருக்கும். அது பெரும்பாலும் அந்த ஆட்டோட வகை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ந்த ஆடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோ மேல தாண்டாது. அதுதான் வந்து இங்க இருக்கிற ஆட்டோட இருக்கிற அதோட ரகம் வந்து அவ்வளவுதான். சோ இதை வந்து ஏன் வந்து நம்ம வந்து இதே மாதிரி செய்யணும், நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நல்ல தரமான ஆடா வந்து வளர்க்கலாம், இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துக்கும் சூட் ஆகணும், அதே நேரத்துல நல்ல வெயிட்டும் வைக்கணும், அதே நேரத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற மாதிரி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சோம். அப்படி யோசிச்சு பண்ணதுதான் வந்து சரி தமிழ்நாடு ஃபுல்லா சரி அது தமிழ்நாட்டோட நாட்டு ரகமாவும் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடமும் வந்து போய் பார்த்தோம். அதில் வந்து குறிப்பிட்ட இதில் வந்து ஒரு வகை ஆடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அது வந்துன்னா கொடி ஆடு. இது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி தூத்துக்குடி அந்த மாவட்டங்களில் இது வளரக்கூடியது. ஸோ கோவில்பட்டி தூத்துக்குடின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஒரு வறட்சி மாவட்டம், பெரும்பாலும் அங்கே வந்து தண்ணி வசதி கிடையாது, விருதுநகருக்கு அந்த பக்கம்லாம் வந்து தண்ணி வசதியெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அந்த இடத்துலேருந்து எடுத்த ஒரு ஆடை வந்து நம்ம வளர்க்கும் போது இன்னும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதே மாதிரிதான் இந்த கொடி ஆடு நான் வந்து அங்கே இந்த கோவில்பட்டியிலேருந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம், இப்போ எடுத்துட்டு வந்து நம்ம வந்து இங்கே வந்து வளர்த்துட்டு வரோம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கு, அதான் வறட்சியில் வாழ்ந்த ஒரு ஆடு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பசும்புல் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும், அவங்க இன்னும் நல்லா சந்தோஷமா ஆரோக்கியம் வளருவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னோட இடத்துலயும் நான் வந்து நடந்துட்டு வருது. அவங்க ரொம்ப வறட்சியில வெறும் காஞ்ச இதில் புல்லெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த இடத்துல அவங்களை கூப்பிட்டு வந்து நான் வந்து நல்ல பசுமையா இருக்கிற இடத்துல நான் வந்து வந்து வளர்க்குறேன். ஸோ இந்த பசும்புலாம் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து அதுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க, அதே நேரத்தில் ரொம்ப வெயிட் கெயினும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஒரு கெடா ஒன்று இருக்கு. ஸோ அந்த கெடா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுன்னும் போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டரை வயசு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஸோ அப்படி இருக்கிற அந்த ஆடே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 38 கிலோ வருது. ஸோ அப்படி இருக்கிற ஆடு அந்த ரகம் வந்து அவங்களுக்கு புது அட்மாஸ்பியர் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர்றாங்க. அது மட்டும் இல்லை அது எங்கிட்ட இருக்கிற எல்லா ஆடுமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் வந்து ஓரளவுக்கு நல்ல வெயிட் கெயின் கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாபகரமாகவும் இருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஆடை நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். ஸோ இது வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து இதை வந்து செய்யலாம். ஸோ நம்ம நாட்டோட பாரம்பரிய ரகம், நீங்க வெளியிலேருந்து ஆடு எடுத்துட்டு வர்றதோ வெளி மாநிலத்திலேருந்து ஆடு எடுத்துட்டு வர்றதுக்கு கூட அவசியம் கிடையாது. நம்ம ஊர்லயே வந்து நல்ல தரமான ஆடுகள் இருக்கு, அந்த தரமான ஆடுகளை வாங்கி வளர்த்தாலே போதும் நம்மளுக்கு வந்து இதை வந்து லாபகரமா தான் இருக்கும்.
ஐயா, ஆடுக்கு அடுத்தாற் போல நீங்க மாடுகளை வளர்க்குறீங்க. மாடு அப்படின்றப்ப அதுல காளமாடு, பசுமாடு, சவளமாடு அப்படின்னு இன்னைக்கு கலப்பின ரகங்கள்னு சொல்லி நிறைய மாடு வகைகள் பிரிவுகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாடுகளை நீங்க எந்த வகை இனங்களை தேர்வு செஞ்சு அந்த கால்நடையை வளர்ப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயா?
ஐயா, நான் வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்த நாட்டு மாடு மட்டும்தான் நான் வளர்க்குறேன். ஸோ நான் வந்து கலப்பின மாடு வளர்க்கல, ஏன்னா நான் வந்து என்னோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாலுக்காக பாலோட உற்பத்திக்காக நான் வந்து அதை வந்து வளர்க்கல. இது என்னோட தேவைக்காக என்னோட சொந்த தேவைக்காக வளர்க்குறது. இதில் பால் உற்பத்தி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2015 ஜல்லிக்கட்டு போராட்டம் எதுக்கு வந்ததுன்றது உங்களுக்கு தெரியுங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டம் எதுக்குன்னா நாட்டு மாட்டோட இனத்தை வந்து காப்பாற்றணுன்றது ஒரு இதுக்காக தான் அது வந்தது. ஸோ அப்போ நாம் எல்லாமே அங்கே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எல்லாம் கலந்துட்டு நாமளும் திருப்பியும் போயிட்டு நம்ம வந்து கலப்பின மாடுகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. சரி, நம்ம இதுலேயே இனத்துலேயே வந்து நல்ல பால் கரவத்தை நல்லா இருக்கிற மாதிரி ஒரு நாட்டு மாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம். ஸோ அப்படி வந்து எடுத்துகிட்டு வந்த மாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இப்போ வந்து ஓங்கோல் மாடு இருக்குது. ஓங்கோல் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்து பூர்வீகமாக சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட தார்பார்க்கரும் கிர்ரும் கிராஸ் ஆன ஒரு மாடு இருக்குது. அது வந்து வட மாநிலத்திலேருந்து வந்த ஒரு ரகம். ஸோ இந்த ரெண்டு மாடு தான் நான் வந்து வளர்த்துட்டு வரேன். ஸோ அதை தமிழ்நாட்டு ரகமும் வந்து இப்போது கூடி சீக்கிரம் வந்து வாங்க போகிற ஒரு நல்ல இதுவாக. இப்போ இந்த ரெண்டு மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பால் தர திறனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பால் திறன் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் வந்து எனக்கு நல்ல பால் கிடைக்குது, நல்ல ஒரு நாட்டு மாட்டு பால் கிடைக்குது. நாட்டு மாட்டு பால் வந்து பார்த்தீங்கன்னா புரத சத்துலேயும் சரி அதில் கொழுப்பு சத்துலேயும் சரி அது எல்லாமே வந்து அதில் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாடை நான் சூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். நல்ல ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்குது.
ஐயா, அதே போல இந்த கோழி வளர்ப்பும் நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக கோழி அப்படின்னு சொல்றப்ப நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில நாட்டுக்கோழி இனங்களும் இருக்கு, நாட்டுக்கோழி இல்லாத பிற ரகங்களும் இருக்கு. நீங்க எந்த கோழி இனங்களை தேர்வு செஞ்சு வளர்த்துட்டு இருக்கீங்க ஐயா?
இப்ப நான் வளர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா சிறோட கோழி. சிறோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான கோழி. ஸோ சிறோடை பெருவிடை தான் வந்து பாரம்பரியமான கோழின்னு சொல்லுவாங்க. அதுல நான் சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சிறோடை. சிறோடை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அழியிற தருவாயில தான் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல அது வந்து கலப்பாயிடுச்சு. ஸோ அதனால வந்து சிறுடா கோழிகளை ஏன் நம்ம வந்து வளர்க்கக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்ம வந்து அதை வந்து வளர்த்துட்டு வரோம். ஏன்னா அதோட ரகமும் சரி, அதோட கறியா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமா இருக்கும். கறியும் நல்லா டேஸ்டா இருக்கு, அதோட முட்டை தரணும் வந்து பாத்தீங்கன்னா புரதசத்துல வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த வெரைட்டியை நான் சூஸ் பண்ணி அதை வளர்த்துட்டு வரேன். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்காக நிறைய பேர் வந்து ஒரு ரகம் நல்ல ரகமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ நான் வந்து இப்போ சோனாலின்னு ஒரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலப்பின ரகம், இது வந்து ஒரு பாரம்பரியமா ஒரு நாட்டு ரகம் தான், ஒரு கலப்பினமான ஒரு ரகம். ஸோ இந்த சோனாலி வந்து முட்டைக்காக வந்து வளர்க்குறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முட்டைத்திறன் வந்து நல்லா இருக்கு. சிறுவுடையோட வந்து சோனாலி வந்து முட்டைத்திறன் வந்து நல்லா இருக்கு. சோனாலியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20-25 முட்டை வைக்கும் ஒரு ஒரு மாதத்துல. அதே சிறுவுடை வந்து பாத்தீங்கன்னா 10-12 முட்டை தான். ஸோ இது என்ன, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசம் வந்து இது இந்த ரெண்டு இதுலயும் இருக்கு. ஆனா ரெண்டுமே வந்து நாட்டு ரகம் தான். ஸோ இப்போ முட்டைக்காக வளர்க்குறவங்கன்ற போது அவங்க வந்து சோனாலி வந்து பயன்படுத்தலாம், இல்லை கறிக்காக என்னோட சொந்த யூஸ்க்காக என்னோட இதுக்காக ஒரு 4-5 கோழி வீட்டில் வந்து ஒரு 4-5 கோழி வளர்க்கணும், நல்ல புரதசத்து நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிறுவை வந்து பயன்படுத்தலாம். நான் வந்து அது ரெண்டுமே வளர்த்துட்டு வரேன், ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்கு, எந்த ஒரு தொந்தரவும் இல்லை.
ஐயா, இப்போ இந்த கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறப்ப ஆடு மாடு கோழி இதுவாக கிராமப்பகுதியில் நம்மளுடைய மக்கள் வளர்க்கறது தான், நீங்க அதையும் தாண்டி இந்த வாத்து வளர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வாத்துல என்னென்ன வகைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய முறைகள் என்ன, அதுவும் இந்த கோழி ஆடு மாடு வளர்க்குற மாதிரியே இதனுடைய வளர்ப்பு முறையும் ஒரே மாதிரி தான் இருக்குமாங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இல்ல, வாத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எதுக்கு அதை வளர்க்குறேன் அப்படின்னா, நான் வளர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா பங்களா வாத்துன்னு சொல்லுவாங்க, கூசு வாத்துன்னு சொல்லுவாங்க. கழுத்து நல்லா நீளமா இருக்கும், நல்லா வந்து ஒரு 6-7 கிலோக்கு மேலேயே வந்து அந்த வாத்தோட வெயிட் இருக்கும். நல்லா வந்து ஒரு, அதாவது இந்த வாத்து வந்து ஏன் நான் வளர்க்குறேன் அப்படின்றது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு அழகுக்காக தான் மெயினாக வந்து நான் அதை வளர்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஆனால் இது அழகுக்காகன்னு வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாய் என்னென்னலாம் வேலை செய்யுது அந்த வேலையெல்லாம் வந்து இந்த வாத்து செய்யுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேட்டை வந்து யாராவது வந்து தொட்டாங்க அப்படின்னா என் வாத்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 மீட்டர் தள்ளி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் அதை சென்ஸ் பண்ணுவாங்களோ தெரியாது, அது வந்து கரெக்டாக சவுண்ட் கொடுப்பாங்க. யாரோ வராங்க, இல்லை புதுசாக யாரோ வராங்க, இல்லை வேலையோரமாக ஏதோ நாய் வந்துச்சு, இல்லை ஏதோ வந்துச்சுனாலும் அவங்க வந்து சவுண்ட் கொடுத்து அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரை வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த வாத்து வந்து இப்போ எனக்கு பயன்பட்டுட்டு வருது. ஸோ இதனால தான் இந்த வாத்தை வந்து நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த வாத்து வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முட்டை போடுது, ஒரு தடவை தான் முட்டை போடும். அதனால தான் இது வந்து இந்த வாத்தோட விலையும் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த வாத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜோடியே வந்து 5,000 ரூபா வருது. ஸோ இந்த வாத்து வந்து பெரும்பாலும் வந்து அழகுக்காக தான் வளர்த்துட்டு வராங்க. ஸோ யாராவது வந்து அழகுக்கு இது வந்து இப்போ முட்டைக்காகவோ இல்லை இதுக்காகவோ வளர்க்க முடியாது. ஸோ வீட்டில் வந்து ஒரு பெட்டு வளர்க்கலாம், ஒரு வந்து ஒரு வளர்க்கலாம் அப்படின் போது இந்த ஊஸ் வாத்தை வந்து அவங்க வந்து வளர்க்கலாம், நல்லாவும் இருக்கும்.
அதே போல இன்னைக்கு மீன் வளர்ப்பு அப்படிங்கிறதும் இன்னைக்கு எல்லா வீடுகளையும் கிராமப்புறமா இருந்தாலும் சரி நகர்ப்புறமா இருந்தாலும் சரி மீன்கள் வளர்ப்பு அப்படிங்கறது இன்னைக்கு நிறையவே அதிகரிச்சுட்டு இருக்கு. என்ன வகை மீன்களை நீங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய வளர்ப்பு முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க
ஐயா. மீன் வளர்ப்புன்னு பார்க்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டை தான் வச்சிருக்கேன். அதாவது என்னோட குட்டையோட சைஸே வந்து பாத்தீங்கன்னா வந்து 30x50, அதுதான் வந்து என்னோட குட்டையோட சைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தார்பாலிங் ஷீட்டை போட்டு நான் வந்து அதில் வந்து வளர்த்துட்டு வரேன். ஸோ இதில் வந்து மீன் வளர்க்குறதுல வந்து எனக்கு ஒரு என்ன ஒரு இதுன்னா மெயினாக வந்து தண்ணி அங்கேருந்து ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய பிராணிகள் வச்சுருக்கேன், மாடு இருக்குது, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, எல்லாம் இருக்கும்போது உஷ்ணம் வந்து அதிகமாகும். இந்த உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா பக்கத்தில் ஒரு நீர்நிலை இருக்கணும். ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் வந்து இந்த ஒரு குட்டை எடுத்ததுக்கான காரணமே. ஸோ குட்டையை எடுத்துட்டோம், குட்டையை எடுத்ததுக்கப்புறம் அதில் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து யோசிச்சும் போது தண்ணி அசுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது அதில் வந்து இந்த திலாப்பியா ஜிலேபின்னு சொல்லுவாங்க அந்த மீனை வந்து விட்டேன். ஏன்னா அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அதுக்கு வந்து எந்த ஒரு தீனியும் போடத்தாலும் எதுவும் பண்ணத்தாலும் அது வந்து தண்ணியை சுத்தமாக வச்சுக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, மீனோட கழிவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட பயிருக்கு வந்து பயன்படுது. ஸோ அந்த தண்ணியை தான் எடுத்து நான் வந்து என்னோட பயிருக்கு விடுறேன். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா டூயல் பெனிஃபிட், எனக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பயிருக்கு பயறதுனால எனக்கு அந்த தண்ணி வந்து நல்ல கலங்கள் இல்லாமல் வந்து தண்ணியும் சுத்தமாயிடுது. அதே நேரத்தில் எனக்கு பயிருக்கும் நல்ல ஊட்டமான ஒரு தண்ணியாக வந்து போய் இதுவாகுது. அதாவது எப்படி நம்ம எரு வந்து ஒரு நிலத்துக்கு கொடுத்து நம்ம வந்து வளர்க்குறோம், செடி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த தண்ணி போகிறதுனால நல்லா வந்து ஒரு ஊட்டமான தண்ணியாக வந்து அது இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து மீன் வளர்க்குறதுக்கு காரணம்.
ஐயா, இப்ப நீங்க மொத்தமா உங்களுடைய இந்த ஆடு மாடு கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு மொத்தமான நிலப்பரப்பு எவ்வளவு இருக்குது? ஆட்டுக்கு தனியா மாடு கோழிக்குன்னு எந்தெந்த அளவுகளை பிரிச்சு இதை தனியா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
என்னோட சொந்த இடம்னு பாத்தீங்கன்னா வந்து 2.5 ஏக்கர் தாங்க. ஸோ மொத்தமே வந்து அந்த 2.5 ஏக்கர்ல தான் நான் வந்து எல்லாமே வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 5 ஏக்கர் நான் வந்து லீஸுக்கு எடுத்திருக்கேன். லீஸுக்கு எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகம், ஆர்கானிக் ஃபார்மிங்ல பாரம்பரிய நெல் ரகம், சிவன் சம்பா, கிச்சிலி சம்பா, அது மாதிரி வந்து நெல் ரகம் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த 2.5 ஏக்கர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 பகுதியாக இருக்குது. ஒரு கீழ்கேணியாக இருக்குது, மேல் கேணியாக இருக்குது. அதாவது கீழே இருக்கிற கேணிக்கும் மேலே இருக்கிற கேணிக்கும் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி வித்தியாசம் வரும். ஸோ கீழே இருக்கிற பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவன புல் போட்டிருக்கேன். மாட்டுக்கான தீவனப்புல், ஆடு இது எல்லாத்துக்கும் வந்து தீவனப்புல் போட்டிருக்கேன். OFS 29, 30, 31 சூப்பர் நேப்பியர், அதுக்கப்புறம் வந்து 5G நேப்பியர், இதெல்லாம் வந்து கீழே இருக்கிற இடத்துல வந்து போட்டிருக்கேன். மேலே இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலி மசாலும் சூபா புல்லும் போட்டிருக்கேன், சவுண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேல்கணியில் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த தண்ணி வந்து அங்கே மேல்கணியில் நிற்காது, கீழ்கணியில் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி இருந்தாலும் வந்து இந்த புல் வகையெல்லாம் வந்து தாங்கி வளர்ந்துருன்றதுனால கீழ்கணியில் வந்து புல் வகையை போட்டிருக்கேன். மேல்கணியில் வந்து பார்த்தீங்கன்னா சூபா புல்லும் வேலி மசாலும் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டுக்கான என்னோட தீவன செலவு வந்து இது இவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து பூர்த்தி ஆகிடுது. பெருசாக நான் வந்து தீவனத்துக்கு நான் வந்து எதுவும் செலவு பண்ணுறதில்லை. என் ஆடும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே மேய்ஞ்சிரும், உள்ளேயே வந்து அந்த இடத்துல மேய்ஞ்சிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தீவனம் வந்து பெருசாக வந்து மேலாண்மையினத்துக்கு எனக்கு கட்டுப்படுவது நல்லாவும் இருக்கு. எல்லாருமே இந்த இது வந்து செய்யலாம்.
ஐயா, பொதுவாக இப்போ ஒரு ஆடு வளர்ப்பு அல்லது மாடு வளர்ப்பு அப்படின்னு ஒரு கால்நடையை தேர்வு செஞ்சு செய்யும் பொழுதே அதனுடைய பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் அதனுடைய நோய் தாக்கம், உதாரணத்துக்கு ஆடு அப்படின்னா ஒரு ஆடுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு, ஏதாவது ஒரு பூச்சி ஏதோ விஷக்கடியோ பட்டுருச்சு அப்படின்னா அது எல்லா ஆடுகளுக்கும் பரவிடும். அதே போல தான் மாடுகளுக்கும் கோழி இனங்களுக்கும். இப்போ அந்த ஆடு மாடு கோழிகள் எல்லாத்தையும் சேர்த்து வளர்க்கும் பொழுது அதுக்கு என்னென்ன மாதிரியான நோய் தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? அதுக்கு நீங்க என்ன தடுப்பு முறைகளை பின்பற்றுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுக்கோ இல்லை மாட்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நோய் வந்து அதிகம் வந்து எனக்கு வந்து வர்றது கிடையாது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு தான் வந்து நோய் வரும். கோழிக்கு தான் நோய் வரும்போது நான் வந்து என்ன பண்றேன்னா அதுக்கு வந்து தொடர்ந்து வேக்சினேஷன் வந்து கரெக்டாக பண்ணிடுறேன். ஸோ வேக்சினேஷன் வந்து கரெக்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்கிறதில்லை. கோழி வந்து கோழி குஞ்சு அதாவது இன்குபேட்டரில் வச்சு பொறிக்கிறோம். இன்குபேட்டர்லேருந்து பொறிச்சு வெளியில் வந்த உடனே முதல்ல நான் வந்து அதுக்கு வந்து ஒரு 2வது நாளே வந்து F1 கொடுத்துருவேன், F1ன்ற ஒரு வேக்சின் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15-20 நாள் ஆனதுக்கப்புறம் லசோட்டான்ற ஒரு வேக்சின் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் RDBK சொல்லிட்டு ஒரு வேக்சின் கொடுத்துருவேன். ஸோ இந்த 3 வேக்சினை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை லொசோட்டான்ற ஒரு வேக்சினை கொடுத்துட்டு இருக்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான நோயை வந்து கட்டுப்படுத்துது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நோய் தாக்குதல் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிவார்மிங் இது பெரும்பாலும் நிறைய இடத்துல வந்து இது வந்து பண்ணுறது கிடையாது. இது ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா பாதி நோயிலேருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம். அதாவது குடல் புழு நீக்கம், இதை வந்து இயற்கையாகவும் செய்யலாம் இல்லைனா வந்து மருந்துகள் மூலியமாகவும் செய்யலாம். இப்போ நான் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் தான் நான் வந்து நான் பண்ணிட்டு வரேன். ஸோ மாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாழை வெட்டி கொடுத்துருவேன். ஆட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து கத்தாழை வெட்டி கொடுத்துருவேன். அது வந்து குடல் புழு நீக்கத்துக்கு வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வேப்பந்தழையை வந்து கட்டி வச்சுருவேன். ஸோ அதை வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க, குடல் புழு நீக்கம் வந்து அது வந்து இதுவாகிடுது. அதே மாதிரி கோழிங்களுக்கும் அதே மாதிரி தான், அம்மா பறிச்சரிசி, நாய்க்கடுகு, அதுக்கப்புறம் வந்து கீழாநெல்லி இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து கோழிங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்களே போய் மேய்ஞ்சிட்டும் வந்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த குடல் புழு நீக்கம் வந்து அவங்களுக்கு வந்து இதுவாகிடுது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமாரி நோயின்றது வரும். இந்த கோமாரி நோய்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் என்னென்னா இந்த பன்னி நெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த பன்னி நெய் பெரும்பாலும் இந்த கிராமப்புறங்கள்லாம் கிடைக்குது. ஸோ அதை வாங்கி நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம வந்து கோமாரி படுத்திருக்கோம் அந்த இடத்துல வந்து தடவி விட்டாலே ஓரளவுக்கு வந்து சரியாயிடுது. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி கரெக்டாக போடுறது. இப்போ நான் ஆட்டுக்குன்னா வந்து PPR வந்து கரெக்டாக போட்டுருவேன். PPR வந்து போட்டாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு தாக்கமும் இருக்கிறது கிடையாது. ஸோ அதை வந்து ரெகுலராக நம்ம வந்து பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நோய் தாக்குதல் கிடையாது. அது வந்து எனக்கு வந்து பெரும்பாலும் என்னோட பண்ணையில வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் இல்லைன்றது கூட சொல்லலாம்.
ஐயா, இப்போ இந்த ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்புன்னு அப்படின்னு ஒரு பெரிய அளவில் இந்த கால்நடை வளர்ப்பை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பணிகளை பிரித்து செய்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான, சற்று கடினமான ஒரு பணி. இதுக்கு நீங்கள் பணியாளர்களை எதுவும் நியமிச்சிருக்காங்களா? அவங்க என்னென்ன பணிகளை செய்கிறாங்க? எப்படி அவங்களுக்கு பணிகளை பிரித்து கொடுத்து இந்த பணிகளை சிறப்பாக செய்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. இப்போ இது வந்து தனியாக நம்மளால் செய்ய முடியாது தான். இதுக்கான பணியாளர்கள் என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒரு குடும்பமாக வந்து அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து இன்னைக்கு எல்லா பண்ணை தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இதுதான், பண்ணைக்கான சரியான லேபர்ஸ், அதாவது பண்ணை தொழிலாளர்கள் வந்து கிடைக்கிறது இல்லை. அவங்க வந்து வந்தாலும் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து இருக்கிறது இல்லை. ஏன்னா திருப்பியும் புதுசாக ஒரு ஆளை போடணும், அவங்களுக்கு புதுசாக எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறது தான் ஒரு பெரும்பாலுமாக இருக்கிற ஒரு பிரச்சனை. இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் வந்து இந்த பிரச்சனை வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை வந்து நான் வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுனால தான், ஏன்னா என்னோட பண்ணையிலேயும் அதே பிரச்சனை தான், சரியான லேபர்ஸ் வந்து வரமாட்டுறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கிராமப்புறங்களில் நிறைய வேலை கிடைக்குது, நிறைய இந்த 100 நாள் வேலையோ இல்லை இந்த வேலையெல்லாம் போயிடுறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கிறது இல்லை. ஸோ இதனால் என்ன பண்ணிட்டேன், என் வேலைகளை வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் அப்படின்றது சென்ஸ் என்னன்னா, தீவனங்களை நான் உள்ளே வச்சுட்டேன். இன்னைக்கு ஆடாக இருந்தாலும் மாட்டாக இருந்தாலும் வெளியில் போய் நீங்கள் வந்து மேய்க்கணும், மேய்ச்சாதான் வந்து உங்களால் வந்து இது பண்ண முடியும், பண்ணை தொழிலில் இது இதுவாக இருக்குது. ஸோ இந்த தீவனங்கள்லாம் நான் வந்து உள்ளேயே எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு வந்து மேய்ச்சல் வந்து நான் அனுப்பணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து அவசியம் இல்லை. ஸோ இந்த இது ஷாஃப் கட்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷாஃப் கட்டரில் என்னோட புல்லோ இருக்கும், சூபா புல்லோ இல்லை இதுவோ வந்து போட்டு வெட்டி எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு போட்டுருவோம். ஸோ டெய்லி வந்து ஆட்டுக்கு மட்டும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வந்து 2-3 hours, அதாவது ஒரு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அவங்க வந்து மேய்ச்சல் போயிட்டு வருவாங்க. ஏன்னா வந்து உள்ளேயே கட்டியும் வைக்க முடியாது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏறி மரத்து மேலாம் ஏறி காலை போட்டு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டமா இருக்கும், அவங்க உடம்புக்கும் வந்து ஒரு எக்ஸசைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் ஆடு வந்து மேய்ச்சல் போகும். அதேமாதிரி மாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 2-3 மணி நேரம் போயிட்டு அவங்க போயிட்டு சுற்றி வந்து மேய்ஞ்சிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும், அந்த டைமில் மட்டும்தான் அவங்க வந்து வெளியில் இருப்பாங்க. மிச்ச நேரத்தில் நம்மளுக்கான தீவனங்களை வந்து என்னோட பண்ணையிலே விளையிறதுனால நான் வந்து வெளியில் போயிட்டு எதுவும் இது பண்ணுறதில்லை, நான் அதையே வந்து வெட்டி போகிறதுனால எனக்கு வந்து அது வந்து இதுவாகிடுது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, லேபர்ஸ் செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகுது, ஆட்கூலி ஆட் உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. அதே தான் கோழிக்கும். கோழி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உள்ளதான் இருப்பாங்க, 3 மணிக்கு மேலே தான் அவங்களை திறந்து விடுவேன். 3 மணிக்கு மேலே திறந்து விட்டுட்டு அவங்க போயிட்டு அந்த 3-5 வந்து அந்த எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு கதுவு வந்து 2 தடவை தட்டினாலே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு தீனி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. ஸோ உடனே வந்து எல்லாருமே வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதுதான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன்.
ஐயா, இப்போ நம்ம இந்த ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பெல்லாம் நம்ம விருப்பப்பட்டு செஞ்சோம் அப்படிங்கிறத தாண்டி இதெல்லாம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய வழிமுறைகளை தான் அடிப்படையை வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இதெல்லாம் செய்யும் பொழுது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, இதனை கிடைக்கக்கூடிய வருவாயை இதனுடைய பராமரிப்புகளுக்கு நம்ம செலவு செய்யணும், அதே போல இவங்களுடைய இந்த பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும், பணியாளர்களுடைய ஊதியம், பராமரிப்பு செலவு, இதெல்லாம் போக கையில ஓரளவு வருமானம் வரக்கூடிய வகையில இந்த வேளாண்மை பணிகள் இருக்குதாங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. இப்போ நான் என்னோட இடத்துல வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மாத வருமானம், அப்புறம் 3 மாசத்துக்கு 1 தடவை வருமானம், 6 மாசத்துக்கு 1 தடவை வருமானம், அப்புறம் வருஷ வருமானம், இது மாதிரி வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ அப்படி பண்ணுறதுனால தான் என்னால் வந்து அதுலேருந்து வந்து பைசா எடுக்க முடியுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து கோழி குஞ்சு இருக்கு. ஸோ கோழி வளர்க்குற கோழியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து எனக்கு வந்து வருமானம், இது வந்து பார்த்தீங்கன்னா மாச வருமானம் ஆகிடுது. அதே நேரத்தில் வந்து மாடுலேருந்து பால் வருது. ஸோ பால் வந்து எனக்கு வந்து மாச வருமானம். ஸோ இது வந்து மாச வருமானம். 3 மாசத்துக்கு 1 தடவை வருமானம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு விற்பேன். ஸோ நான் வந்து வளர்க்குற அந்த கோழி குஞ்சை வந்து 3 மாசத்துக்கு 1 தடவை வந்து ஒரு பேட்சாக வந்து அதை வந்து விற்பேன். ஸோ அதனால் வந்து 3 மாதத்துக்கு 1 தடவை வந்து ஒரு வருமானம் அது. 6 மாசத்துக்கு 1 தடவை ஒரு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆடு. ஸோ ஆடு வந்து குட்டி போட்டு அதை வளர்ந்து அதை வந்து ஒரு பொருளாகும். ஸோ 6 மாசத்துக்கு 1 தடவை வந்து ஆடை வந்து என்னோட இதுவாக வந்து வருமானமாக வந்து கொடுத்துட்றேன். ஸோ வருஷ வருமானம், வருஷ வருமானம்னு வந்து பார்க்கும்போது எனக்கு நெல் பயிர் இருக்குது, நெல் பயிர்லேருந்து ஒரு வருமானம் வரும், வருஷத்துக்கு 1 தடவை சம்பாப்பட்டம் வந்து போடுவேன். ஸோ அந்த சம்பாப்பட்டத்துலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு வருமானம் இருக்குது. ஸோ இதில் இதெல்லாம் பிரித்து நம்ம வந்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம செலவுகள்லாம் போக வந்து மாதம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கையில் வந்து ஒரு கணிசமான ஒரு தொகை வந்து கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட நோக்கமும் கூட. ஏன்னா ஒரு வருமானம் சார்ந்தே இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு மாடு வளர்ப்புனா மாடு தான் நிறைய வளர்த்துருப்பாங்க, அதுலேருந்து வருமானம் வந்துட்டே இருக்கும். திடீர்னு மழைக்காலம் வந்துடும், அந்த நேரத்தில் மாட்டுக்கு ஏதாவது நோய் வந்துடும், அப்புறம் வந்து மாட்டுக்கு நம்ம செலவு செய்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானமே இருக்காது. அதே மாதிரிதான் கோழியும். கோழி திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது நோய் வந்துருச்சு அது மாதிரி இருக்கும்போது கோழியில வந்து நம்மளுக்கு எதுவும் வருமானம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது வருமானமே இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து என்னன்னா இது மாதிரி பிரிச்சு இருக்கு. இது மாதிரி வந்து கோழிக்கு தனியாக வருமானம், ஆட்டுக்கு தனியான வருமானம், மாட்டுக்கு தனியான வருமானம், இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா கணிசமான இதில் ஒன்றுத்தில் போச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து அடுத்த இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு கணிசமான வருமானமும் இருக்குது. ஸோ இதனால் வந்து விவசாயிகளை யாராக இருந்தாலும் சரி இதே மாதிரி வந்து அவங்களோட தொழிலில் வந்து இது மாதிரி பிரித்து வந்து செஞ்சோம் அப்படின்னா இதுலேருந்து வந்து நல்ல லாபம் எடுக்க முடியும்.
ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்புலாம் இப்போவே நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எதிர்காலத்தில் இதை ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போய் சொல்லணும், இதை இன்னும் ஒரு மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு திட்டமிடலை வடிமைச்சு அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஐயா?
எதிர்காலத்தில் வந்து திட்டமிடல் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேம் இதுதான், ஒரே விஷயம்தான். லேபரை வந்து குறைக்கணும், லேபர் காஸ்ட்டை குறைச்சிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது மாதிரி தான் வந்து இப்போ திட்டமிடல் வந்து பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கு வந்து இப்போது எப்படி பண்ணலான்னு வந்து இப்போது பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த கோழியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இந்த சுத்தம் செய்கிற வேலையை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம், ஏதாவது வந்து இந்த கோழியோட எருவுகள்லாம் வந்து தனியாக இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வடிவம் வந்து பண்ணிட்டு வரேன். ஸோ அது வந்து இந்த சுத்தம் செய்யறதுக்கு மட்டும் ஒன்று வந்து ஒரு மிஷினரிஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு திட்டமிடல் இருக்குது. ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இதுதான் வந்து நான் வந்து இப்போ பண்ணிட்டு வர்றது, கொஞ்சம் இன்னொரு 6 மாதத்தில் வந்து அதை செஞ்சிருவேன்னு நினைக்கிறேன்.
ஐயா, இது போல பல்வேறு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு செய்யும் பொழுது பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கருதப்படுது. இன்னைக்கு இந்த கால்நடை வளர்ப்புக்கு அரசு துறையில் நிறைய வங்கிகள் கடனுதவிகள் வந்து கொடுக்குறாங்க. அப்படி நீங்க வங்கிகள் சார்ந்து கடனுதவிகள் ஏதாவது உங்களுடைய இந்த வேளாண்மை பணிகளுக்கு வாங்கியிருக்கீங்களாங்க ஐயா?
இல்லைங்க, இது வரைக்கும் நான் வந்து வங்கியிலேருந்து எந்த ஒரு இதுவும் வாங்கலை. ஸோ சமீபத்தில் இது வந்து ஒரு கோரிக்கையாக கூட நான் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் நான் மாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வங்கி, ஒரு தேசிய வங்கியை போய் நான் சேர்ந்தேன். அவங்க வந்து சொன்ன விஷயம் வந்து என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு வியப்பாகவே இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு, எங்கள் சென்னையில் இருக்கிற அட்ரஸில் ஆதார் கார்டு இருக்கு, என்னோட வீடும் வந்து அங்கே தான் இருக்கு. ஆனால் நான் பண்ண வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்தவாசியில் வச்சிருக்கேன். ஸோ அவர்கிட்ட நான் போய் மாட்டுக்கான லோன் வேணும், மாட்டுக்காக வந்து ஏதாவது ஒரு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து உங்களோட வீடு இங்கே இல்லையே, உங்களை பண்ண தானே இங்கே வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே போய் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒன்று செய்யறதுக்காக தான் நாம் வந்து ஒரு கிராமப்புறங்களை நோக்கி நாம் வந்து வந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அவங்க திரும்ப வந்து இந்த தேசிய வங்கிகள் வந்து இது மாதிரி வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறதுனால இதை வந்து அந்த லோனை போய் வாங்குறதோ இல்லை வந்து அதை அப்ரோச் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கு. ஸோ நான் அப்ரோச் பண்ணாமலாம் இல்லை, பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு நம்மளுக்கு அது சரியாக சக்ஸஸ் ஆகலை அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அதை வந்து விட்டுட்டோம். பார்க்கலாம், இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்று மாற்றம் ஏற்படும் நான் வந்து எதிர்பார்க்குறேன்.
இது தவிர வேற ஏதாவது தாங்கள் இந்த உங்களுடைய கால்நடை வளர்ப்பு வேளாண்மை குறித்து வேற ஏதாவது பொதுமக்களுக்கு நீங்கள் கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாங்க ஐயா?
கால்நடை வளர்ப்பு வேளாண்மை இதை வந்து என்னென்னா ஒரு நல்ல லாபகரமான தொழில் தான், இதை வந்து மக்களை வந்து பயன்படலாம், இதை வந்து தைரியமாக எடுத்து செய்யலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உழைக்கிறதுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும், அதாவது உழைக்கிறதுக்கு வந்து பயப்படாதீங்க. ஏன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி உங்களுக்கு லீவுன்றது ஒன்று கிடைக்கும், ஒரு நாள் வந்து வேணும்னா நீங்கள் விடுப்பு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பண்ணை தொழில்ன்ற உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விடுப்பு கிடைக்காது. ஸோ இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக இது வந்து ஒரு லாபகரமான தொழில் தான், கண்டிப்பாக எல்லாருமே இது வந்து செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் தீவனம் வந்து வெளியிலேருந்து வாங்காமல் ஒரு 20% வாங்கலாம், ஒரு 20-30% வந்து வெளியிலேருந்து தீவனம் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட கால்நடைகளுக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு 60-70% கூட உங்களோட தீவனங்கள் வந்து உங்களோட பண்ணையிலேயே நீங்கள் தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக செலவு எதுவுமே இருக்காது, செலவு இல்லைனாலே அது வந்து உங்களுக்கு லாபம் தான். ஸோ கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் இதை வந்து தாராளமாக செய்யலாம், இது வந்து ஒரு லாபகரமான தொழில் தான்.
ஐயா, இது வரைக்கும் இந்த கால்நடை வளர்ப்புல குறிப்பாக ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, வாத்து, மீன்கள் அப்படின்னு இந்த கால்நடை வளர்ப்புலேயே கிட்டத்தட்ட என்னென்ன வேளாண்மைகள் இந்த கால்நடைகள் முறைகள் இருக்கோ அத்தனை முறைகளையும் சொல்லிட்டீங்க. குறிப்பா அதை எப்படியெல்லாம் வளர்க்கணும், அதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான இந்த வேளாண்மையில இந்த கால்நடை வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு உங்களுடைய அனுபவங்கள் நிச்சயமா ஒரு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை வழங்கினீங்க. புதுகை பண்புலி நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வந்து என்னோட கருத்துக்களை வந்து ஒரு ஒரு வானொலியில வந்து பகிர்ந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு வந்து ஒரு நாலு பேர் இதுல இருந்து மாற்றம் வந்துச்சு அப்படின்னாலே அதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
நேர்களே, இதுவரை கால்நடைகளை எந்த அளவுக்கு பராமரித்து பாதுகாப்புடன் மட்டுமல்லாமல் நேசித்து வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய விவசாயி திரு எஸ் விக்னேஷ் கார்த்திகேயன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380070750 என்ற எண்களிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.